Assalamualaikum warahmatullahi wabarakatuh.
Alhamdulillahi rabbil alamin. Wassalatu wassalamu ala rasulihi al-karim wa alihi wa sahbihi ajma'in. Faqad qala Allahu ta'ala fi al-Qur'ani al-Karim al-Qur'an al-Nazim: "Fama kana li nabiyyin an yaghulla ومن يغلل يأتي بما غل يوم القيامة ثم توفى كل نفس ما كسبت وهم لا يظلمون رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய எல்லாம் உள்ள அல்லாஹ்வின் பெயரால் ஆரம்பம் செய்கிறேன். அன்னலும் பெருமானார் முஹம்மது முஸ்தபா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் குடும்பத்தார்கள், சத்திய தோழர்கள், சஹாபா பெருமக்கள் அனைவர்கள் மீதும், அனைத்து இஸ்லாமியர்கள் மீதும், நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டுமாக. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ் ஜல்லஷானு தஆலா பல்வேறுபட்ட சமூகங்களுக்கு மத்தியில் உயர்ந்த சிறந்த சமுதாயமாக கடைசி நபியாகிய ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சமூகத்தார் ஆகிய நம்மை மற்றெல்லா சமூகங்களை விட சிறப்பாக்கி வைத்திருக்கிறான், கௌரவப்படுத்தி வைத்திருக்கிறான். அல்லாஹ் திருமறையிலே ஹைர உம்மத் என்ற வார்த்தையை நமக்கு பயன்படுத்துகிறார். உலகிலே படைக்கப்பட்ட அத்தனை சமுதாய மக்களிடம் சிறந்த சமுதாயம், நடுநிலையான சமுதாயம் என்பதாக அல்லாஹ் நம்மை பற்றி புகழ்ந்து சொல்கிறார். இந்த சிறப்பு நமக்கு கிடைத்ததற்கு காரணமே நமது நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்தினர்களாக நாம் இருப்பதுதான். அவர்களுக்குள்ள அந்த சிறப்பு நமக்கும் கிடைத்திருக்கிறது. அப்படிப்பட்ட உயர்வான சமூகமாக இருக்கிற நாம் சில நேரங்களிலே நம்மிடத்திலிருந்து ஏற்படுகிற செயல்பாடுகளால், குற்றங்களால், பிறர்களுக்கு நாம் செய்கின்ற இழப்புகளால் மிக கீழ்த்தரமான மோசமான நிலையை, அந்த காரணத்தை நாம் பெற்றுவிடுகிறோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்ட சில செயல்களை சொல்லி, இப்படி செய்தவர் என்னை சார்ந்தவர் அல்ல, பழைய சமின்னா இவர் என்னை சார்ந்தவர் அல்ல, இவர் என்னை சார்ந்தவர் அல்ல என்று பலவிதமான செயல்களை குறித்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸ்களில் குறிப்பிட்டு காட்டுவார்கள். அதில் நிறைய ஹதீஸுகள் இருக்கின்றன. ஒரு ஹதீஸில், மல்லம் இரஹம் சகீரனா வலம் யோக்கியர் கபீரனா வலம் யுபஜல் ஆலிமீனா பழைய சமின்னா, யார் நமது சிறுவர்களின் மீது அன்பு காட்டவில்லையோ, இரக்கம் காட்டவில்லையோ, யார் நமது பெரியவர்களுக்கு மரியாதை செலுத்தவில்லையோ, யார் நம்முடைய உலமாக்களை கண்ணியப்படுத்தவில்லையோ, அவர் என்னை சார்ந்தவர் அல்ல என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸிலே குறிப்பிடுவார்கள். இது மாதிரியான செயல்களால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்தினர்களை விட்டு, அந்த உம்மத் என்கின்ற அந்த ஸ்தானத்தை விட்டு விலகி போகிற ஒரு நிலை நமக்கு ஏற்பட்டு விடுகிறது. ஏறொரு ஹதீஸில் எப்படி குறிப்பிடுவார்கள், யார் மீசையை அதிகமாக கனமாக வைத்து கொண்டு தாடியை மழுங்க சிறைத்து விடுகிறாரோ, அவர் நம்மை சார்ந்தவர் அல்ல என்ற எச்சரிக்கையும் சொல்லி காட்டுகிறார்கள். மஜீசுகளுடைய வழக்கம் இப்படி இருந்தது. ஒருவர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சந்திக்க வந்தார். அவர் தாடியை மழுங்க சிறைத்திருந்தார், மீசையை தன்னுடைய உதடக்கீழ் தொங்குகின்ற அளவிற்கு அவை வளர்த்திருந்தார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள், இந்த தாடியை வைத்துவிட்டு மீசையை குறைக்க கூடாதா என்று கேட்டார்கள். அந்த மனிதர் இஸ்லாத்திற்கு வரவில்லை, அவர் மஜூசி நெருப்பு வணங்கி கொண்டிருக்கப்பவர். அவர் சொன்னார், எங்களது மார்க்கத்திலே இதுதான் வழக்கம் என்று சொன்னார். இன்றைக்கு நிறைய நம்ம முஸ்லிம்களிடத்திலே அந்த வழக்கம் இருக்கிறது. மீசையை அதிகமாக வளர்த்துக் கொள்வதும் தாடியை சிரைப்பதும் அந்த காலத்திலே உள்ள நெருப்பு வணங்கினுடைய வழக்கம், அது நம்மிடத்திலும் இருக்கிறது. எங்களது மார்க்கத்திலே இப்படி இருக்கிறது என்று சொன்னபோது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், தாடியை வளர்ப்பதும் மீசையை கத்தரிப்பதும் தான் எங்களது மார்க்கம் என்று சொல்லி காட்டினார்கள். இப்படி சில பல காரியங்களிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பலவிதமான செய்திகளை நமக்கு பல கருத்துக்களை இப்படி சொல்லியிருக்கிறார்கள். இங்கே நாம் கவனிக்க வேண்டியது என்னவென்று சொன்னால், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சில குற்றங்களை குறித்து எச்சரிக்கை செய்திருப்பார்கள். அது மிகப்பெரிய குற்றம் என்பதாக நமக்கு உணர்த்தி இருப்பார்கள். சில குற்ற செயல்களை குறித்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேசுகிற போது, இவர் என்னை சார்ந்தவர் அல்ல, இப்படி செய்பவர் என்னை சார்ந்தவர் அல்ல என்று பல கட்டங்களிலே சொல்லியிருப்பார்கள். அது நாம் எச்சரிக்கையாக இங்கே கையாள வேண்டிய நிலையில இருக்கிறோம். ஏனென்று சொன்னால், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய அந்த தயவு இல்லாமல் யாரும் சுவனத்திற்கு போய்விட முடியாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த கருணை, அந்த ஷஃபாத் என்கின்ற அந்த உன்னதமான அந்த சிபாரிசு என்கின்ற அந்த தன்மை கடைசி நேரத்திலே நமக்கு கை கொடுத்து விடலாம், நம்ம ஈடேற்றமடை செய்து விடலாம். எந்த ஒரு முகாந்திரமும் இல்லாத போது சுவனத்திற்கு தேவையான நன்மையான காரியங்கள் நம்மிடத்திலே அளவுக்கு குறைவாக இருக்கிற போது, அதற்கு நாம் தகுதி இல்லாத போது, ஒவ்வொரு மூமினையும் காப்பாற்றிக் கொள்ளுகின்ற ஒரு விஷயம் என்னவென்று சொன்னால் ரசூலுல்லாஹ்வுடைய அந்த சிபாரிசு தான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்ன இவர் என்னை சார்ந்தவர் அல்ல என்று சொல்லிவிட்டால், அதற்கப்புறம் யாராலும் அந்த மனிதரை சிபாரிசு செய்து சுவனத்திலே கொண்டு போய் சேர்த்து விட முடியாது. இது மாதிரியான ஒரு ஒரு ஆபத்து அதில் இருக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிற அந்த வாக்கியங்களை நாம் கவனத்திலே கொள்ள வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். இங்கே ஒரு ஹதீஸில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகிறார்கள், யார் மோசடி செய்கிறாரோ, மன் ஹஷ்ஷ ஃபலைஸ மின்னா, மோசடி சனத்தில் ஈடுபடுகிறாரோ அவர் என்னை சார்ந்தவர் அல்ல என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிட்டு காட்டுகிறார்கள். மோசடித்தனம் என்பது மிக ஒரு பாரமான குற்றமான ஒரு செயல். முனாஃபிக்குகளுடைய அடையாளங்களை பற்றி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிற போது மூன்று முக்கியமான அடையாளங்களை சொல்வார்கள். இதா ஹதஸ கதிப, அவர் பேசினால் பொய் பேசுவார். வைத துமினா ஹான, அவருக்கு அவரை நம்பினால் அவர் என்ன செய்வார், மோசடி செய்வார். வைதா அகலப்பா, வைதா வாத அகலப்பா, வாக்குறுதி கொடுத்தால் அதுக்கு மாறு செய்வார். இது முனாஃபிக்குகளுடைய வடிகட்டிய தன்மை என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிட்டு காட்டுகிறார்கள். இந்த ஹதீஸிலும் மோசடித்தனம் முன்ன நிஃபாக்கத்தனத்தினுடைய அடையாளம், அது முனாஃபிக்குகளுடைய வழக்கம் என்று சொல்லி காட்டுகிறார்கள். மூமின் என்று சொல்லக்கூடியவர் முழுக்க முழுக்க மூமினாகவே வாழ வேண்டும், மூமினாக வாழ வேண்டும் என்று ஆசைப்பட வேண்டும். மூமினாக இருந்து கொண்டு இஸ்லாத்திலே நான் இருக்கிறேன், ஈமானிலே நான் இருக்கிறேன் என்று சொல்லிக்கொண்டு ஈமானுக்கும் இஸ்லாத்திற்கும் புறம்பான செயல்களை செய்துவிட்டு, அதெல்லாம் இந்த காலத்தில் அதெல்லாம் பார்க்க முடியாது, அப்படியெல்லாம் இருந்தால் பொழைக்க முடியாது, அப்படியெல்லாம் இருந்தால் வாழ முடியாது என்று தத்துவம் பேசிக் கொண்டிருந்தால் ஒருபோதும் அவர் மறுமையிலே வெற்றி அடைய முடியாது. இப்போ மனிதர்களுக்கு மனிதர்கள் செய்கிற தீமையான காரியங்களில் மிக அபாயகரமான ஒரு காரியம்தான் மோசடி என்பது. மோசடி என்பது பல வகைகளில் இருக்கிறது. தனிப்பட்ட மனிதனுடைய பொருட்களை அபகரிப்பதன் மூலம் மோசடி செய்வது, நம்பிக்கையாக இருந்துவிட்டு நம்பிக்கைக்கு துரோகம் செய்வதன் மூலம் மோசடி செய்வது, திருட்டுத்தனமாக பொருளை மறைவாக எடுத்துக்கொள்வது, இது போன்ற பலவிதமான செயல்கள் இருக்கின்றன மோசடித்தனத்தில். அல்லாஹ் திருமறையிலே சொல்லுகிற போது நான் மேலே ஓதிய வசனத்தில் வமா காணலி நபியின் ஐ யகுல்ல, நபிமார்களை பற்றி அல்லாஹ் சொல்லுகிறான், எந்த நபிக்கும் மோசடி செய்வது தகுமான செயல் அல்ல. அது மாதிரியான ஒரு பேச்சு அவர்களிடத்தில் இருக்காது. மோசடிக்காரன் நபியாக இருக்க முடியாது. என்று சொன்னால் அல்லாஹு தாலாவுடைய வேதத்தை, அவன் சொல்லுகின்ற தூதுவத்தை மக்களுக்கு சொல்லக்கூடியவர், அல்லாஹ்விடத்திலிருந்து வருகின்ற செய்தியினை மக்களுக்கு சொல்லக்கூடியவர், நம்பிக்கைக்குரியவராகத்தான் அவர் இருக்க வேண்டும். அது என்ன செய்தியை சொன்னாலும் சரியே, தன்னை பற்றி சொன்னாலும் சரியே, அல்லது மற்றவர்களை பற்றி கணிப்பு செய்து சொன்னாலும் சரியே, யாருக்கும் அஞ்சாமல் எந்த விதத்திலும் அதை மறைத்து விடாமல் அவைகளை தெளிவாக அவர் சொல்லிவிட வேண்டும். இது அவருடைய கடமை. அப்படி இருக்கிற போது அவர் மோசடி செய்பவராக இருந்தால் அவர் நபி என்கின்ற அந்த ஸ்தானத்துக்கு தகுதியானவர் அல்ல. அல்லாஹ் தஆலா அப்படி யாரையும் நபியாக தேர்வு செய்யவில்லை. அல்லாஹ்வுடைய தேர்வு நபி என்பது மனிதர்களால் கொடுக்கப்படுகிற பட்டம் அல்ல, பதவி அல்ல. அல்லாஹ்வால் மனிதர்களிடத்திலிருந்து தேர்வு செய்கிற ஒரு தேர்வு, அது தவறாக ஆகாது, ஒருபோதும் தவறாக ஆகாது. நான் பலமுறை சொல்லியது உண்டு, எந்த நபிக்கும் நபி பட்டம் கொடுத்த பின்னால் அதை வாபஸ் பெறப்படவில்லை. எந்த நபியும் நபியாக கொஞ்ச காலம் இருந்தாரு, அதுக்கப்புறம் அவர் நபியாக இல்லை, மாஜி நபி ஆயிட்டாரு என்று எந்த நபியும் சொல்ல முடியாது. நபி தூவம் அவருக்கு கொடுக்கப்பட்டதிலிருந்து அவர் மரணிக்குகின்ற வரையிலும் நபிதான், இன்று வரையிலும் நபிதான், கியாமத்து நாள் வரையிலும் அவர் நபிதான், கியாமத்துக்கு பிறகும் அவர் நபிதான். அந்த மாறுதல் என்பது ஏற்படுவதற்கு சாத்தியமே கிடையாது. அப்படி இருக்கிறவர் எப்படி மோசடியாக மோசடிக்காரராக இருக்க முடியும்? எனவே அல்லாஹ் சொல்லுகிறான், எந்த நபிக்கும் மோசடி செய்வது தகுமான செயல் அல்ல என்று சொல்லிவிட்டு, வமை யகுலுல் ஏத்தி பிமா வல்ல யோமல் கியாமா, யார் மோசடித்தனத்தில் ஈடுபடுகிறாரோ அவர் மோசடி செய்த அந்த பொருளை கியாமத் நாளில் அதை சுமந்து கொண்டு வருவார் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார். இங்கே விட்டு போகாது. எத்தனை ஆண்டு காலங்கள் ஆனாலும் சரியே, எந்த பொருளை மோசடி செய்திருக்கிறோமோ அந்த பொருளை அவர் சுமந்து கொண்டு வருவார். சும்மா துவப்பா குல்லு நப்சிம்மா கசபத் குஹும் லாயுதுலமூன், அல்லாஹ் தஆலா கியாமத்தினாலே அவர்கள் என்னென்ன சம்பாதித்தார்களோ அதற்குரிய பிரதிபலனை அவர்கள் பெற்றுக்கொள்வார்கள், அநீதமளிக்கப்பட மாட்டார்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார். இப்ப கியாமத்தினாலே கொண்டு வரப்படும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸில் சொல்கிற போது சொல்லி காட்டினார்கள், தாத்த யோமின் பதகரல் குலூல அல்லமஹு அல்லம் அம்ருஹு. இந்த மோசடித்தனத்தை பற்றி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிகவும் வன்மையாக எச்சரிக்கை செய்கின்ற விதத்திலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முறை பேசுகிற போது சொன்னார்கள், கியாமத் நாளிலே உங்களில் யாரும் நம்மை பார்த்து சொல்கிறார்கள், அவர்களின் சமூகத்தை பார்த்து சொல்கிறார்கள், கியாமத்தின நாளிலே யாரும் இது போன்று வர வேண்டாம், என்னிடத்திலே வர வேண்டாம், அவர் என்னிடத்திலே வந்த பிறகு உனக்கு நான் சிபாரிசு செய்ய முடியாது, உன்னுடைய காரியத்தை நான் பொறுப்பேற்க முடியாது என்று நான் சொல்லிவிட வேண்டாம், அந்த மாதிரி இருந்துக்கிறீங்க, அதை நான் முன்னாடியே உங்களுக்கு சொல்லிவிடுகிறேன் என்று சொல்லிவிட்டு சல்லல்லாஹு சொல்லி காட்டுகிறார்கள். கியாமத் நாளில் ஒரு மனிதர் தன்னுடைய தோளிலே ஒட்டகத்தை சுமந்து கொண்டு வருவார், அந்த ஒட்டகம் சப்தமிட்டுக் கொண்டிருக்கும் அந்த நிலையிலே கொண்டு வருவார். கொண்டு வந்து, யார் ரசூலல்லாஹ் என்னை காப்பாற்றுங்கள், நான் இந்த பொருளை உலகத்திலே இருக்கிற போது நான் இதை மோசடி செய்திருந்தேன், இப்ப என் மீது சுமத்தப்பட்டிருக்கிறது. ஏன்னா அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லுகிறானா இல்லையா, எந்த பொருளை மோசடி செய்கிறார்களோ அதை அவர்கள் சுமந்து கொண்டு வருவார்கள் என்று சொல்லுகிறான். அப்படி அந்த ஒட்டகத்தை தாங்க முடியாத அந்த சுமையை கழுத்திலே சுமந்து கொண்டு வருவார். யார் ரசூலல்லாஹ் என்னை காப்பாற்றுங்கள் என்று சொல்லுவார். நான் சொல்லுவேன், நான் உலகத்திலேயே உனக்கு நான் இதை பற்றி எச்சரிக்கை செய்து விட்டேன், இப்போது என்னால் ஒன்றும் செய்ய முடியாது என்று நான் சொல்லிவிடுவேன், அதுபோன்று நீங்கள் ஆகிவிடாதீர்கள். இன்னொரு மனிதர் வருவார், கழுத்திலே குதிரையை சுமந்து கொண்டு வருவார், அது கனைத்துக் கொண்டிருக்கும், வந்து சொல்லுவார், யார் ரசூலுல்லாஹ் என்னை காப்பாற்றுங்கள் என்று சொல்லுவார். நான் சொல்லுவேன், உலகத்திலேயே இதை பற்றி நான் உங்களுக்கு செய்தி சொல்லிவிட்டேன், இதற்கு மேல் என்னால் உங்களுக்கு ஒன்றும் உதவ முடியாது என்று சொல்லி நான் நிராகரித்து விடுவேன். மூன்றாவது ஒரு மனிதர் வருவார், அவருடைய கழுத்திலே ஆடு சுமக்கப்பட்ட ஆடை சுமந்த நிலையிலே வருவார். அவர் ரசூலுல்லாஹ்வர்தே வந்து சொல்வார், யார் ரசூலுல்லாஹ் என்னை காப்பாற்றுங்கள் என்று சொல்வார். செல்லாளின் சொல்வார்கள், இன்றைய தினத்திலே உங்களுடைய பொறுப்பை நான் ஏற்றுக்கொள்ள முடியாது, இதை பற்றி நான் உங்களுக்கு உலகிலேயே முன்னமே செய்து சொல்லிவிட்டேன் என்று ரசூலுல்லாஹி இஸ்லாம் சொல்வார்கள். அப்படிப்பட்ட மனிதர்களாக நீங்கள் ஆகிவிடாதீர்கள் என்று செல்லாள் சொன்னால் இங்கே சொல்லி காட்டுகிறார்கள். இது மாதிரி எந்தெந்த பொருள்களை எந்தெந்த விதங்களிலே கொண்டு வரப்படுகிறதோ அவைகள் கொண்டு வரப்படும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸிலே சொல்கிற போது, மோசடித்தனத்திலே மிக மிக மோசமான ஒரு மோசடி இருக்கிறது என்று சொன்னால், அது பக்கத்து வீட்டுக்காரனுடைய வீட்டினுடைய அளவை ஒரு ஜான் முள அளவுக்கோ அல்லது ஒரு சின்ன ஒரு இன்ச்சி அளவுக்கோ எடுத்துக்கொள்வதாகும். எந்த அளவுக்கு எடுத்துக்கொள்கிறோமோ அதை ஒரு பூமியை போன்று அவனுக்கு கனமாக ஆக்கப்பட்டு அப்படி கழுத்திலே மாட்டப்படும். அதை சுமந்து கொண்டு கியாமத் நாளில் வருவான். பக்கத்து வீடுக்காரன் வீடு கட்டுகிறான், காலி இடமாக இருக்கிறது என்று சொன்னால் அதிலே ஒரு அடியை தனக்கு எடுத்துக் கொள்வது, முன்னலோட பகுதி எடுத்துக் கொள்வது, இப்படிப்பட்ட மோசடிகள் மோசடித்தனத்திலே மிக மோசமானது என்று ஸல்லல்லாஹு குறிப்பிட்டு காட்டுகிறார்கள். அப்படிப்பட்ட மனிதர்கள் கியாமத் நாளில் இப்படி சுமந்து கொண்டு வருவார்கள் என்று சொன்னார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூடிய அந்த தொடர்பையே, அவர்களுக்கும் நமக்கும் மத்தியில் இருக்கிற இணைப்பையே துண்டிக்கக்கூடிய செயல் இந்த செயல். பல செயல்கள் இருக்கின்றன, அதிலே மிக முக்கியமான செயல் இந்த செயல். இந்த வார்த்தையை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இறக்கப்பட்டிருக்கிற இந்த குர்ஆன் வசனம், மா காணலில் நபியின் ஐயா உள்ள, எந்த நபிக்கும் மோசடி செய்வது தகுதிமிக்க செயல் அல்ல என்று அல்லாஹ் சொல்லியதற்கு காரணம் என்ன என்று சொன்னால், அதற்கு ஒரு விஷயத்தை இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொல்லி காட்டுவார்கள். பத்ர் யுத்தம் முடிந்த பிறகு அந்த பொருளை, கனிமத் பொருள்கள், இந்த கனிமத் பொருள் என்று சொல்லக்கூடிய பொருள்கள் இருக்கிறதே, போர்க்களங்களிலிருந்து எடுத்துக் கொள்ளப்படுகிற பொருட்கள், இது பொது சொத்து, இது ஒரு தனிநபருக்கு சொந்தமானதல்ல. சில நேரங்களிலே பொது சொத்துக்களை அப்படி எடுத்துக்கொள்வதும் உண்டு. பல நபர்கள் பைத்துல் மாலுக்கு சேர்ந்த பொருட்களை அபகரித்துக் கொள்வதும் அதிலே மோசடி செய்வதும், அதுபோல பள்ளிவாசல் மதரசா போன்ற நிறுவனங்களிலே இருக்கக்கூடிய அந்த சொத்துக்களை எடுத்துக்கொள்வதும், வக்ஃபுக்கு சொந்தமான சொத்துக்களை எடுத்துக்கொள்வதுமான பலவிதமான மோசடித்தனங்கள் நடைபெற்றுக் கொண்டே இருக்கிறது. இன்று வரையிலும் இஸ்லாமியர்கள் அதிலே மிக மும்முரமாக மும்முனையில இருந்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு ஒரு வகையில தனிநபருடைய ஒரு பொருளை மோசடி செய்தாலும் கூட ஒரு காலம் வரும், அந்த காலத்திற்கு பிறகு அவன் திருந்தி நம்ம இப்படி இனிமேல் இப்படி இருக்கக்கூடாது என்று நினைத்து அவன் அந்த தனிநபரத்தில் இருந்து மோசடி செய்த அந்த பொருளை திருப்பி கொடுப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது, ஏதோ ஒரு காலத்திற்கு பிறகு, அல்லது அவனுடைய வாழ்த்தாரர்களிடத்திலே திருப்பி கொடுப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் பொது சொத்துக்களிலே எடுத்துக்கொண்டால், பல பேர்களுக்கு சொந்தமான சொத்தை எடுத்துக்கொண்டால் அதை திருப்பி செலுத்துவதற்கு உனக்கு சிரமமாகிவிடும். எத்தனை பேர்களை தேடி செல்வது? அதனால் அதை விட இதிலே கை வைப்பது என்பது மிக மோசமான செயலாகும். இதற்கு அதாவது உலகத்திலே இதற்குரிய பரிகாரத்தை தேடிக்கொள்வது மிக சிரமமான காரியமாகும். எனவேதான் பைத்துல் மால் என்று வருகிற போது, பொது சொத்து என்று வருகிற போது, அதில் மிகவும் எச்சரிக்கையாகவும் கண்ணும் கருத்துமாக இருக்க வேண்டிய கட்டாயம் இருக்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போர்க்களங்களிலே கிடைக்கக்கூடிய பொருள்களை, கனிமத்து பொருள்களை 5 பங்காக பங்கு வைப்பார்கள். அதில் 4 பங்குகளையும் போரிலே கலந்து கொண்ட வீரர்களுக்கு என்ன செய்வார்கள்? பங்கு வைத்து கொடுத்து விடுவார்கள். ஒரு பங்கை எடுத்து ரொம்ப ஏழைகளுக்கு, இல்லாதவர்களுக்கு, வறுமையில் இருப்பவர்களுக்கு கொடுப்பார்கள். இது ரசூலுல்லாஹ்வுடைய வளமை. ஆனால் கனிமத்து பொருள் பொறுத்தவரையில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படியும் பங்கு வைப்பதற்கு அவர்களுக்கு அதிகாரம் இருக்கிறது. யாருக்கு நினைக்கிறார்களோ அவர்களுக்கு கூடுதலாக கொடுக்கலாம், சிலர்களுக்கு குறைவாக கொடுக்கலாம், சிலர்களுக்கு கொடுக்காமலே விட்டுவிடலாம். இது ரசூலுல்லாஹ்வுக்கு உரிமைப்பட்ட விஷயம். இதற்காக அல்லாஹ் தஆலா ரசூலுல்லாஹ்வை கேள்வி கேட்க போவது கிடையாது. இருந்த போதிலும் கூட ஒரு நியாயத்தின் அடிப்படையிலே, நேர்மையின் அடிப்படையில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவ்வாறு பங்கு வைத்து கொடுப்பது வழக்கம். அப்படி பங்கு வைத்து கொடுக்கிற போது அதில் பத்ர் காலத்திலே கிடைத்த ஒரு ஒரு போர்வை, சிவப்பு நிறமான ஒரு போர்வை, அதை பார்ப்பதற்கு கொஞ்சம் கவர்ச்சியாக இருந்தது, மற்றவர்கள் எல்லாம் கவரக்கூடிய அளவிலே இருந்தது. கனியமத்து பொருள்கள் கொண்டு வந்து சேர்க்கப்படுகிற போது அந்த போர்வை விடுபட்டு போயிருந்தது. அது எங்க போச்சுன்னு தெரியல. அதை பற்றி சஹாபாக்கள் பேசிக் கொண்டார்கள். அந்த போர்வை ஒன்று இருந்தது, ரொம்ப அழகா இருந்துச்சு, அது இங்க காணமே அப்படின்னு பேசிக் கொண்டார்கள். பேசிக்கொண்ட போது சிலர்கள் சொன்னார்கள், மனிதர்கள் தானே, எப்படிப்பட்டவர்களையும் பேசுவார்கள், எப்படிப்பட்ட வார்த்தையும் பேசுவார்கள். இது மனிதனுடைய பண்பு. அது எப்படிப்பட்ட ஆளா இருந்தாலும் சரி, ரொம்ப நல்ல மனிதராக இருந்தாலும் சரி, அவரை பற்றி பேசாமல் இருப்பது என்பது ரொம்ப குறைவு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறித்து அவர்களுக்கு மத்தியில் ஒரு பேச்சு வந்தது. என்ன பேச்சு வந்தது என்று சொன்னால், அந்த போர்வை ரொம்ப அழகாக இருந்தது, அதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே எடுத்திருப்பார்கள் போல் தெரிகிறது அப்படின்னு பேசிக்கொண்டார்கள். அதாவது ஒரு கெட்ட எண்ணத்தில் பேசல, அது நல்லா இருந்த காரணத்தினால ரசூலுல்லாஹ் அதை எடுத்திருப்பாங்க அப்படின்னு நினைச்சுக்கிட்டாங்க, பேசிக்கிட்டாங்க. இப்படி பேசியது அல்லாஹு தஆலாவால் பொறுத்து கொள்ள முடியவில்லை, அல்லாஹுவால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. உடனடியாக அல்லாஹ் வசனத்தை இறக்குகிறான், வமா கானல் நபியின் ஐயகுல்ல, எந்த நபிக்கும் மோசடி செய்வது தகுந்த செயல் அல்ல, தகுதிமிக்க செயல் அல்ல என்று அல்லாஹு தஆலா உடனடியாக இந்த வசனத்தை இறக்கி கொடுக்கிறான். அது மாதிரியான ஒரு கருத்து உங்களிடத்திலிருந்து வந்துவிடக்கூடாது, அப்படி ஒரு சந்தேகமும் உங்களிடத்திலிருந்து எழுந்துவிடக்கூடாது. ஏனால் அப்படிப்பட்டவர்களை நான் நபியாக தேர்வு செய்யவில்லை, அப்படிப்பட்டவர்கள் நபி என்கின்ற அந்த ஸ்தானத்திற்கு தகுதி மிக்கவர்கள் அல்ல என்ற கருத்திலே அல்லாஹு தஆலா இந்த வசனத்தை இங்கே இறக்கி வைத்தான். அப்படி என்று சொன்னால் அல்லாஹு தஆலாவிடத்தில் அது எவ்வளவு பெரிய ஒரு பாரதூரமான செயலாக இருக்கிறது என்பதை நாம் இங்கே நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யுத்த பொருள்கள் வந்துவிட்டது என்று சொன்னால், அதற்குரிய கனிமத்து பொருள்கள் வந்துவிட்டது என்று சொன்னால், பிலால் ரலியல்லாஹு தஆலா அவர்களை அழைப்பார்கள். அவர்கள் கொஞ்சம் தடித்த குரலுடையவர்கள். அவரிடத்திலே சொல்வார்கள், கனிமத்து பொருள்களை யார் யார் என்ன பொருள்களை போர்க்களத்தில் எடுத்துக்கொண்டீர்களோ அது எல்லாத்தையும் கொண்டு வாங்க, ரசூலுல்லாஹ்விடத்திலே கொண்டு வந்து ஒப்படையுங்கள் என்று சொல்வார்கள். அப்படி அறிவிப்பு செய்கிற போது எல்லா சஹாபாக்களும் அவரவர்களுக்கு கிடைத்த பொருட்களை, ஒரு அம்புனுடைய ஒரு ஒரு அம்பு வில்லாக இருந்தாலும் சரி, அம்பாக இருந்தாலும் சரி, அடிமைகளாக இருந்தாலும் சரி, ஒட்டகமாக இருக்கட்டும், எதுவாக இருக்கட்டும், எல்லாத்தையுமே எடுத்துட்டு வந்துடுவாங்க. ஒரு சஹாபி என்ன செய்தார் என்று சொன்னால், எல்லாம் கொண்டு வந்தாச்சு, கொண்டு வந்த பிறகு அதை பங்கு வைத்து கொடுத்து முடிக்கப்பட்டு விட்டது. அது நேரம் வரையில் அவர் வரல. அதற்கு பிறகு அவர் ஒரு கம்பளி ஆடையை கொண்டு வந்தார். அதை கொண்டு வந்து ரசூலுல்லாஹி அவர்களிடத்தில் சொன்னார், யா ரசூலுல்லாஹ், இந்த கம்பளி ஆடை போர்க்களத்திலிருந்து கிடைத்தவை என்று சொல்லி ரசூலுல்லாஹி அவர்களிடத்தில் கொடுத்தார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள், அறிவிப்பு செய்து எவ்வளவு நேரம் ஆகிவிட்டது, ஏன் இவ்வளவு தாமதமாக எடுத்து வந்தீர்கள் என்று கேட்டார்கள். இல்ல, அவர் சில காரணங்களை சொன்னார், மன்னித்து விடுங்கள், நான் தெரியாமல் இருந்து வச்சுட்டேன் அப்படின்னு சொன்னார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னார்கள் தெரியுமா? அதை சரி என்று மன்னித்து விட்டு அதை வாங்கவில்லை, இதை நீங்க கியாமத் நாளில கொண்டு வருவீங்க, இப்ப கொண்டு போங்கன்னு சொல்றாங்க. நான் எப்போது அறிவிப்பு செய்ய சொல்லிவிட்டேனோ அதை உடனடியாக கொண்டு வந்து சேர்ப்பது உங்களுடைய கடமையாகும். ஆனால் நீங்கள் அமைதி இருக்கிற ஆசையின் காரணமாக அதை வைத்துக் கொண்டீர்கள், அது உங்களிடத்திலே இருக்கட்டும், கியாமத்தில் அதை கொண்டு வந்துருவீங்கன்னு சொன்னாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உரிய பொருளை உரிய நேரத்தில் காலதாமதமின்றி அதை செலுத்திவிட வேண்டும் என்ற விஷயம் நமக்கு இதிலிருந்து தெளிவாகிறது. அதுபோலத்தான் அபூ ஹாமித் சாயித் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள், இபின் லத்தீஃபியா என்று சொல்லக்கூடிய ஒரு சஹாபியை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜகாத் பொருளை திரட்டுவதற்காக வேண்டி அவர் நியமித்திருந்தார்கள். அவர் ஜகாத் பொருளை வாங்குவதற்காக வேண்டி பல பகுதிகளுக்கும் பல ஊர்களுக்கும் போய் அதையெல்லாம் திரட்டி கொண்டு வந்தார். வந்து ரசூலுல்லாஹ்வுக்கு முன்னால் கொண்டு வந்து வைத்து விட்டு சொன்னார், யா ரசூலுல்லாஹ், இதெல்லாம் ஜகாத் பொருள், இதெல்லாம் உங்களுக்குரியது, அதாவது பைத்துல் மாலுக்குரியது, இந்த பொருள் எனக்குரியது, எனக்கு தனியாக தந்தவை, எனக்கு நான் போன இடத்துல தனியாக எனக்கு அன்பளிப்பாக சிலர்கள் கொடுத்தார்கள் அந்த பொருள் என்று சொல்லி பொருளை பிரித்தார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒன்றும் சொல்லவில்லை. அதற்கு பிறகு அந்த அடுத்த நேர தொழுகைக்கு பின்னால் மிம்பர் படியின் மீது ஏறினார்கள், மக்களுக்கு பிரசங்கம் செய்தார்கள். இப்படி பிரசங்கம் செய்கிற போது சொன்னார்கள், நான் ஒருவரை ஜக்காத்துடைய பொருளை வாங்குவதற்காக வசூலிப்பதற்காக நியமித்து நான் அனுப்பி வைக்கிறேன், ஆனால் அவர் போய் பொருளை திரட்டி கொண்டு வந்து இது பைத்துல் மாலுக்குரியது, இது எனக்கு அன்பளிப்பாக கிடைத்தது என்பதாக இரண்டாக பிரித்து கொண்டு வந்து வைக்கிறார். நான் கேட்கிறேன், இவரை நான் அனுப்பவில்லை என்று சொன்னால் அந்த பொருளை வாங்குவதற்கு அனுப்பாமல் இவருடைய தாய் வீட்டிலோ இவருடைய தந்தையினுடைய வீட்டிலே இவர் இருந்திருந்தால் இந்த அன்பளிப்பு பொருள்கள் இவருக்கு கிடைக்குமா என்று சொல்லிவிட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கோபத்தோடு சொன்னார்கள், எந்த நீங்கள் இதற்காக வேண்டி நியமிக்கப்பட்டு அனுப்பப்பட்டு விட்டால் அங்கே கொடுக்கப்படக்கூடிய அத்தனையுமே பைத்துல் மாலுக்கு சொந்தமானது, உங்களுக்கு என்று தனியாக எதையும் எடுத்துக்கொள்ள கூடாது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டு, யா அல்லாஹ், நான் உன்னை சாட்சியாக வைத்து சொல்கிறேன், இவர்களுக்கு நான் இப்படி செய்யக்கூடாது என்று சொல்லிவிட்டேன், செய்யக்கூடாது என்று சொல்லிவிட்டேன், செய்யக்கூடாது என்று சொல்லிவிட்டேன் என்று மூன்று முறை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வானத்தை நோக்கி கையை உயர்த்தியவர்களாக சொன்னார்கள். இன்றைக்கு நாம் பார்க்கிறோம், அரசாங்க உத்தியோகங்களில் இருக்கக்கூடியவர்களுக்கு அன்பளிப்புகள் வந்தால் அவர்களாக அதை சேர்த்து வைத்துக் கொள்வார்கள். அரசாங்கத்திலே அது ஒப்படைக்க வேண்டும் என்ற நியதி இருந்தாலும் கூட அப்படி செய்வது கிடையாது. அதற்காக வேண்டி கோர்ட்டுகளிலே வழக்குகளும் நீதிமன்றங்களிலே வாக்குவாதங்களும் நடைபெற்றுக் கொண்டிருப்பதை பார்க்கிறோம். எந்த ஒரு நிலையிலே செல்லாசு குறிப்பிட்டு காட்டுவார்கள், ஒரு ஒரு பொறுப்பிலே ஒருவர் நியமிக்கப்பட்டிருந்தால் அவர் அதற்காக வேண்டிய முழுமையாக உழைத்துக் கொள்கிற போது சில விஷயங்கள் அவர் எடுத்துக் கொள்ளலாம், அவருக்கு உணவுக்காக எடுத்துக் கொள்ளலாம், ஒரு வீடு இல்லையா, அவருக்கு வீடு இல்லையா என்று சொன்னால் அதிலிருந்து ஒரு வீட்டை அவர் வாங்கிக் கொள்ளலாம், வாகனம் இல்லை என்று சொன்னால் அதிலிருந்து ஒரு வாகனத்தை வாங்கிக் கொள்ளலாம், அவர் மனம் முடிக்காதவராக இருந்தால் மனம் முடித்துக் கொள்ளலாம். இதை தவிர இதற்கு அதிகமாக பொதுச்சத்தில் இருந்து எதையுமே எடுத்துக்கொள்ளக் கூடாது என்று சொன்னார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்படியெல்லாம் நமக்கு வழிவகைகளை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டி தந்திருக்கிறார். அன்புக்குரிய சகோதரர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அசர் தொழுது முடித்த பிறகு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு சமூகம், ஒரு கூட்டத்தார் அவர்களை சென்று சந்தித்து கொஞ்ச நேரம் பேசிவிட்டு வருவது வழக்கம் சில நேரங்களிலே. அப்படி ஒரு நாள் அசர் தொழுது விட்டு மஸ்ஜித் நபியிலிருந்து புறப்பட்ட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களை பார்த்து பேசிவிட்டு மாரிபுருடைய நேரம் நெருங்குகிற போது அந்த பள்ளிவாசலை நோக்கி வந்து கொண்டிருந்தார்கள். மதீனாவிலே பள்ளிவாசலுக்கு எதிரிலேயே ஜன்னத்துல் பக்கி என்ற கபரிஸ்தான், பொது கபரிஸ்தான் இருக்கிறது. அந்த கபரிஸ்தான் வழியாக வந்து கொண்டிருக்கிற போது அபூ ராஃபி ரலியல்லாஹு அன்ஹு சொல்லி காட்டுகிறார்கள், நான் ரசூலுல்லாஹ்வுக்கு முன்னால் வந்து கொண்டிருந்தேன், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சபித்துக் கொண்டே வருகிறார்கள், நாசம் உண்டாகட்டும் என்று சொல்லிக்கொண்டே வந்து என்னுடைய மேனியின் மீது உரசுகின்ற நிலையிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து விட்டார்கள். இப்ப நான் அதிர்ந்து போய் பயந்தவனாக நான் விலகி சென்றேன், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாயிலிருந்து இப்படி வந்து கொண்டிருந்தது, நாசம் உண்டாகட்டும் என்பதாக நான் பயந்து போனேன். என்னை பார்த்துதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்களோ என்று நினைத்து சற்று தள்ளி நின்று விட்டு கேட்டேன், யார் ரசூலுல்லாஹ், நானா என்னை நோக்கியா சொன்னீர்கள் என்று கேட்டேன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இல்லை இல்லை, உன்னை பார்த்து சொல்லவில்லை, நான் வருகிற போது கபரிலே ஒரு மனிதர் ஒரு கம்பளி போர்வையை மோசடித்தனமாக எடுத்துக்கொண்டதற்காக வேண்டி அவர் கம்பளி போர்வையினால் நறுப்பினாலான கம்பளி போர்வையினால் வேதனை செய்யப்படுகிறார், அதை பார்த்து விட்டு தான் அவருக்கு நாசம் உண்டாகட்டும் என்று சொன்னேன் என்று சொன்னார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்.
எந்த பொருளை இந்த உலகத்தில் எடுத்துக்கொள்கிறோமோ அதன் மூலம் அவருக்கு என்ன செய்யப்படும், வேதனை செய்யப்படும். ஒரு சஹாபியை குறித்து சஹாபாக்கள் பேசிக்கொண்டார்கள், அவர் ஷஹீதுடைய மர்த்தபா கிடைத்து விட்டது, ஷஹீதுடைய அந்தஸ்து கிடைத்து விட்டது என்றெல்லாம் பேசிக்கொண்டார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், அவர் நரகத்திற்கு போகிறார், நரகத்திற்கு போகக்கூடியவர் நரகவாதி என்று சொன்னார்கள். போர்க்களத்திலே போராடி அவர் ஷஹீதாக இருக்கிறார், மிக வீர வயசமாக போராடி இருக்கிறார், அவரை நரகவாதி என்று சொன்னபோது சஹாபாக்களுக்கு அதிர்ச்சி ஏற்பட்டது. யார் ரசூலுல்லாஹ், என்ன காரணத்திற்காக இந்த மாதிரி சொன்னீர்கள் என்று கேட்டபோது ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், அவர் போர்க்களத்திலே கனிமத்தாக கிடைத்த அந்த பொருளிலே ஒரு போர்வை அவர் எடுத்து மறைத்து வைத்துக் கொண்டார் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிட்டார்கள். அதுபோலவே அவரை அவருடைய வீட்டிலே சென்று தேடி பார்க்கிற போது அந்த போர்வை அங்கே இருந்தது. சாதாரண விஷயங்களுக்காக வேண்டி இப்படி நரகத்திற்கு செல்கின்ற நிலை இதனால் ஏற்பட்டுவிடும். அன்புக்குரிய சகோதரர்களே, வேறொரு ஹதீஸிலே வருகிறது, இது மாதிரிதான் இன்னொரு சஹாபியும் அவரை ஒரு யூதர் இடத்தில் இருந்து இரண்டு திருஹங்குகளும் கூட பெறாத ஒரு பொருள், அந்த பொருளை அவர் எடுத்து வைத்துக் கொண்டார். அதன் காரணமாக அவர் போரிலே சகிதாகியும் கூட அந்த இரண்டு திருஹங்களுக்கு கூட சமமில்லாத பொருளுக்காக வேண்டி அவர் நரகத்திற்கு போய்விட்டார் என்று சொன்னார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்படி எல்லாம் இருக்கிற போது நமது வாழ்க்கையில நாம் எத்தனை விதமான செயல்களிலே ஈடுபடுகிறோம் என்பதை நாம் இங்கே சிந்தித்து பார்க்க வேண்டும். மற்றவர்களுடைய வியாபாரத்தில் மோசடி செய்வது, கொடுக்கல் வாங்கலிலே மோசடி செய்வது, கடன் வாங்கி திருப்பி கொடுக்காமலே இருந்து விடுவது, அதை பற்றி கவலையோ அதை பற்றிய எந்த விதமான விசனமோ இல்லாமல் இருந்து விடுவது. அதிசலே வருகிறது, ஒரு மனிதன் கடன் வாங்குகிற போது இதை திருப்பி செலுத்த வேண்டும் என்ற எண்ணத்தோடு வாங்கினான் என்று சொன்னால் நிச்சயமாக அல்லாஹ்வுத்தால அந்த சக்தி அவனுக்கு கொடுப்பான், திருப்பி கொடுக்குகிற அந்த வாய்ப்பை அல்லாஹ் ஏற்படுத்தி கொடுப்பான். வாங்குகிற போது மோசடியை மனதிலே மறைத்துக் கொண்டு இதை திருப்பி கொடுக்க கூடாது என்ற நிலையிலே எந்த எண்ணத்திலே ஒரு மனிதன் கடன் வாங்குவானால் அவன் மரணிக்குகின்ற வரையிலும் அதற்கு பின்னாலும் அவனால் திருப்பி செலுத்த முடியாது, அந்த அளவுக்கு அல்லாஹ் நெருக்கடியை கொடுத்து விடுவான். இப்படியெல்லாம் எச்சரிக்கையான விஷயங்கள் ஹதீஸ்களிலே வருகிறது. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் தெருவழியே போய் கொண்டிருக்கிற போது ஒரு மனிதர் பாலிலே தண்ணீரை கலக்கி கொண்டு விற்பனை செய்வதற்காக வேண்டி பாலிலே தண்ணீரை கலக்கி கொண்டிருந்தார். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அந்த மனிதரை பார்த்து சொன்னார்கள், கியாமத்து நாளிலே அல்லாஹ் உன்னிடத்திலே சொல்வான், இந்த பாலிலே இருந்து தண்ணீரை பிரித்து எடு என்று சொல்லுவான், எப்படி ஒன்னால் எடுக்க முடியும் என்று கேட்டார்கள். எல்லாத்துக்குமே அங்க மறுமையிலே விசாரணை இருக்கிறது, எல்லாத்துக்குமே மறுமையிலே தண்டனை இருக்கிறது. இதன் காரணமாகத்தான் நமது இமாமுகள், கண்ணியத்திற்குரிய இமாமுகள் இமாம் அபூ ஹனீஃபா ரஹமத்துல்லா அவர்கள் பட்டு துணி வியாபாரம் செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள். பெரிய வியாபாரி, அவர்களுடைய சரக்கு பல நாடுகளுக்கு போகும். ஒரு முறை அவர்கள் சில துணிகளை அனுப்பி ஒரு கடிதம் ஒன்றையும் எழுதி அனுப்பியிருந்தார்கள், இந்த துணியில நான் அனுப்பிய துணியில ஒரு துணியில குறை இருக்கிறது, அதை கொடுக்கிற போது விற்கிற போது அந்த குறையை சொல்லி குறைந்த விலைக்கு விற்க வேண்டும் என்று எழுதியிருந்தார்கள். அந்த நபர் பிஷரி என்று சொல்கிற அந்த வியாபார கூட்டாளி என்ன செய்தார் என்று சொன்னால், வியாபார பரபரப்பில் அதை மறந்து விட்டார், அந்த துணியை வித்து விட்டார். வியாபாரம் முடிந்த அவர்கள் அபூ ஹனீஃபா ரஹமத்துல்லாஹி அவர்களிடம் வந்தபோது கேட்டார்கள், முதல் கேள்வி கேட்டார்கள், வியாபாரம் எல்லாம் முடிந்து விட்டதா? முடிந்து விட்டது. நான் ஒரு துணியை, குறையுள்ள துணியை அனுப்பியிருந்தேனே, அதை குறைந்த விலைக்கு சொல்லி விற்க சொல்லி சொல்லியிருந்தேனே, அதை அப்படி வித்தீர்களா என்று கேட்டார்கள். பிஷ்ணு சொன்னார், இல்லை இல்லை, நான் அதை மறந்து விட்டேன், வியாபார அந்த பிஸியிலே மறந்து விட்டேன் என்று சொன்னான். சரி, யாருக்கா யாருக்கு கொடுத்தீங்கன்னு ஞாபகம் இருக்கிறதா என்று கேட்டார்கள். இல்லை இல்லை, அது எனக்கு நினைவில்லை என்று சொன்னார். அப்படியானால் இந்த வியாபாரத்திலே கிடைத்த அத்தனை பொருட்களையும் அதனுடைய கொள்முதல், அதனுடைய அதாவது விலை, அதனுடைய லாபம் அத்தனையுமே நான் தர்மம் செய்து விட்டேன் என்று அத்தனையுமே சதகா செய்து விட்டார்கள். ஒரு ரூபாயும் கூட அதிலிருந்து எடுத்துக்கொள்ளவில்லை. சொன்னார்கள், எந்த பொருளில் சந்தேகம் வந்து விட்டதோ அதற்கு பிறகு அதை நாம் பயன்படுத்தக்கூடாது, முழுவதுமாக அல்லாஹ்வுடைய பாதையிலே செலவு செய்துவிட வேண்டியதுதான் என்று சொல்லி காட்டினார்கள். இப்படியெல்லாம் பக்குவமாக பௌத்திரமாக வாழ்ந்து காட்டிய வரலாறுகள் இருக்கின்றன. ஆனால் இன்றைக்கு முஸ்லிம்களுக்கு மத்தியில் ஒரு காலம் இருந்தது, அந்த நேரத்திலே முஸ்லிம்கள் என்று சொன்னால் நேர்மையானவர்கள், நீதமானவர்கள், கலப்படம் செய்யாதவர்கள், பதுக்கல் செய்யாதவர்கள் என்றெல்லாம் பேர் இருந்தது. அதெல்லாம் இன்னைக்கு யாருக்கோ போய்விட்டது. முஸ்லிம்கள் என்று சொன்னாலே மோசடி செய்யக்கூடியவர்கள், வாக்கு மாடுகிறவர்கள், தந்திரம் செய்யக்கூடியவர்கள், இப்படிப்பட்ட நிலைதான் இன்றைக்கு நாம பேர் வாங்கியிருக்கிறோம். இது மக்களுக்கு மத்தியிலே நமக்கு மிகப்பெரிய தூரத்தை ஏற்படுத்துவதோடு அல்லாஹ்வுடைய ரசூலிடத்திலிருந்து நம்மை இதை தூரப்படுத்தி விடும். இதை கவனத்திலே வைக்க வேண்டும். எந்த விதத்திலும் மோசடித்தனமாக செய்கிற அந்த நிலை நம்மிடத்தில் ஏற்பட்டுவிடக்கூடாது. நம்பிக்கை துரோகம் என்பது மிக மன்னிக்க முடியாத குற்றமாகும். நம்மளே சொல்லுவோம் அடிக்கடி, துரோகிய அதாவது விரோதிய கூட மன்னிச்சிடலாம், துரோகிய மன்னிக்க கூடாது அப்படின்னு சொல்லி. ஏன்னா நம்பிக்கை துரோகம் அவ்வளவு மோசமான செயல். ஒரு மனிதரை நம்ப வைத்து அதாவது பொருளை தருவதாக நாம் சொல்லி அதை கொடுக்காமல் விட்டுவிட்டாலோ, கடன் தருவதாக வாக்குறுதி அளித்து அதை கொடுக்காமல் விட்டுவிட்டாலோ, சரியான நேரத்தில் அவனுக்கு பயன்படுகிற ஏதாவது ஒரு பொருள் அவனிடத்தில் திருப்பி கொடுக்காமல் விட்டுவிட்டாலோ, இதெல்லாம் மோசடித்தனத்திலே சேர்ந்தவையாகும். எனவே இப்படிப்பட்ட செயல் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்களுடைய அந்த நட்பை, அவர்களோடு நமக்கு இருக்கிற உறவை, அவர்களோடு நமக்கு இருக்கிற அந்த பிணைப்பை துண்டித்து விடுகிற செயல் என்பதை நாம் நினைவில் வைத்துக் கொண்டு, மறுமையிலே நம்மை யாராலும் காப்பாற்ற முடியாத சூழ்நிலை வருகிற போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்கள் தான் நம்மை கைதூக்கி காப்பாற்ற வேண்டும், அவர்களே நம்மை கைவிட்டு விட்டது என்று சொன்னால் எந்த விதத்திலும் அங்கு வெற்றி பெற முடியாது என்பதை நினைவிலே வைத்துக் கொண்டு, அன்புக்குரிய சகோதரர்களே, இதுபோன்ற செயல்கள் யாரிடத்திலும் இருக்குமானால் அதிலிருந்து தங்களை முழுமையாக விலக்கிக் கொண்டு அல்லாஹ்விடத்திலே மன்னிப்பு கேட்டு, யாரிடத்திலே நாம் மோசடி செய்திருக்கிறோமோ அதை கவலை இல்லாமல் பயம் இல்லாமல் வெக்கம் அதாவது எல்லாத்தையும் ஒதுக்கி வைத்து விட்டு அவரிடத்திலே அதனை கொடுத்து அதை ஹலாலாக்கி விட வேண்டும், அல்லது அவரிடத்திலிருந்து மன்னிப்பை பெற வேண்டும். அதுவரையிலும் நாம் அந்த குற்றத்திலிருந்து நீங்கி விட முடியாது என்பதையும் நான் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். வல்ல ரஹ்மான் நமக்கு நேரிய வழியை காட்டி அல்லாஹும் அல்லாஹ்வுடைய ரசூலுடைய அந்த இணைப்பையும் அவர்களுக்கு அவர்கள் மீது அவர்கள் நமக்கு மீது கொண்டிருக்கிற அந்த இரக்கத்தையும் உறுதிப்படுத்துகின்ற வகையிலே நம்முடைய செயல்களை எல்லாம் அமைத்து தந்துடுவானாக என்று கேட்டு இந்த உரையை நிறைவு செய்து கொள்கிறேன். வாஹிர் தவான் அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும். சின்னத்தொழுது